புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் வயலோக வட்டம் அகரப்பட்டி கிராமம் இயற்கை விவசாயி திரு கி முத்தையா அவர்கள் பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிரிடும் முறைகளும் பயன்களும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் தாலுகா அண்ணாவசல் ஒன்றியத்துல வயலா ஊராட்சிக்கு உட்பட்ட அகரப்பட்டி கிராமத்துல பாரம்பரிய இயற்கை விவசாயம் செய்து வருகின்றேன். என் பெயர் முத்தையா. நான் வந்து இந்த பாரம்பரிய விவசாயத்தை வந்து ஒரு 12 வருஷங்களாக செய்து வருகின்றேன்.
ஓகே சார், ரொம்பவே சிறப்பான ஒரு அறிமுகத்தை வந்து சொன்னீங்க. இப்ப பாரம்பரிய நெல் சாகுபடி அப்படிங்கறத எப்படி செய்யறது, அதுல என்னென்ன மாதிரியான வகைகள்லாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார்.
பாரம்பரியங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சுக்கிட்டதுதான் சார். மறுபடியும் நம்ம மீட்டெடுக்கணுங்கிறக்காண்டி இந்த பாரம்பரிய இயற்கை விவசாய முறையை நாங்கள் கையில் எடுத்தோம். இன்றைய மாறி வரும் சமுதாயத்தில் வந்து நவீன உலகத்தில் வந்து நஞ்சான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நஞ்சான உணவுலேருந்து நம்ம மாற்றத்தை கொண்டாடுறோம். அந்த பாரம்பரிய இயற்கை விவசாயத்தை நம்ம கையெடுத்தோம். இதில் வந்து சார் ஒன்றும் பெரிய செலவுகள்லாம் இல்லைங்க சார். பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து நம்ம பயிரிட்டாவே போதும், அதுவே வந்து வளர்ந்துக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். பாரம்பரிய நெல் ரகங்கள்னு எடுத்துக்கிட்டால் மாப்பிள்ளை செம்பா, தங்க செம்பா, கிச்சடி செம்பா, தூயமல்லி, சீரக செம்பா, இப்போ செம்புழுதி செம்பா, காட்டியானம், காளான் நமக்கு, இது மாதிரி பல ரகங்கள் நாங்கள் பயிர்றோம் சார் எங்கள் பகுதியில். எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்ல வளர்ச்சியும் இருக்கு. முதல் ஒரு 2 வருடங்கள் வந்து நம்ம ஏற்கனவே வந்து இருந்த பூமியில போட்ட ரசாயன உரங்கள்னால மகசூல் குறையுது. ஆனால் அது நாளடைவில் 2 வருஷத்துக்களுக்கு அப்புறம் மண்ணு தன்னை மாத்திக்குது, நிறையா நுண்ணுயிர்கள் மண்ணில் வளர்க்கப்பட்டு அந்த பயிர்கள் நல்லா வளருது, அதுக்கப்புறம் மகசூல் கூடிக்குது சார். நல்ல இந்த நெல் ரகங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. இதை வந்து மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது நல்ல விலைகளுக்கு நம்ம விற்க முடியுதுங்க ஐயா.
ரொம்பவே சிறப்பான ஒரு தகவல்கள் வந்து சொல்லுங்க ஐயா. இப்ப இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்ல விதை நெல் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க இந்த பாரம்பரியமா இருக்கக்கூடிய இந்த நெல்லுடைய விவசாயத்துல விதை நெல்களை வந்து எங்கே வாங்குறீங்க, அதை வந்து நீங்க பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் சொன்னீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
நெல் விதைகள்ங்கிறது வந்து முன்னோர் காலத்துல வந்து நம்ம 1990க்கு முன்னாடி விவசாயிகளே வீட்டில் பாரம்பரியமா விதைகளை வந்து சேகரித்து வச்சிருந்த ஒரு அறிவு எங்கள்கிட்ட இருக்கு சார். அதே நேரத்தில் இந்த பாரம்பரிய ரகங்கள்ங்கிறது எங்களுக்கு புதுசு தான். நான் முதன்போது இந்த நெல் ரகங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. விதை ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலராகவும் இருக்கு. அதனுடைய நெல் அரிசிகளை பார்த்தோம்னா சிகப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கு, பச்சை கலர்ல கூட இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய நெல் அரிசி ரகங்களையும் நெல் ரகங்களையும் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்து இந்த நெல் ரகங்களை தேடி அங்கங்க நெல் ஜெயராமன் அங்க திருத்துறைப்பூண்டியில வாங்கினோம். அப்புறம் அந்த ஆதப்பன்னு சொல்லிட்டு இப்ப சென்ற வருடம் கூட அங்கக வேளாண்மையில தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு பரிசை வந்து ஆதப்பன்ங்கிற எங்க சொந்தக்காரங்க தான் எங்க மாவட்டம் சேர்ந்தவர், அவர் பரிசை வாங்கினாரு. அவருக்கிட்டையும் அந்த விதை நெல்களை வாங்கிக்கிறோம். இது இல்லாம நாங்களும் மாவட்டங்கள் விட்டு மாவட்டங்கள் வாங்கிக்கிறோம். எங்கள்கிட்ட இருந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து வாங்கிட்டு போறாங்க. என் கீழே ஒரு 300 விவசாயிகளை நான் ஒருங்கிணைத்து இந்த விவசாயத்தை பண்ணிட்டு வர்றேன் சார். இந்த விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட உரங்களையும் நாங்களே வந்து இயற்கை முறையில் தயார் பண்ணி வயல்களுக்கு தெளித்து வருவோம். பூச்சிக்கொல்லி மருந்துகளை இயற்கையாக தயார் பண்ணிக்கிறோம் சார்.
ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க சார். இந்த விதைகளை பத்தி எங்க கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. தற்போது இன்றைய காலகட்டத்துல என்ன மாதிரியான நெல் ரகங்கள் அதிகமான மகசூலை வந்து தருது, அத அதிகமான அந்த மகசூல் தரக்கூடிய நெல் ரகங்களை என்ன முறையில பயிரிடுறது மற்றும் அதனுடைய விற்பனை முறைகள்லாம் என்ன அப்படிங்கறத வந்து சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்ப பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதா இருக்கும் சார்.
இப்போ வந்து பாரம்பரிய ரகங்கள்ல வந்து அதான் ஒரு முதன்னு பாரம்பரிய ரகங்களை வந்து பயிரிடுறவங்களுக்கு கொஞ்சம் மகசூல் கம்மியா இருக்கு சார். அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த மண் தரங்கள் உயர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம போடுற இயற்கை உரங்கள்னால மண் நுண்ணுயிர்கள் வந்தோடனே அதிகமான மகசூல் இருக்குது. அப்படி பார்க்கும்போது தங்க சம்பா, கிச்சடி சம்பா, தூயமல்லி, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், அதே மாதிரி சீரக சம்பா, கருப்பு கவனி, நாட்டு கவனி, இதெல்லாம் நிறையா வந்து உற்பத்தியை அதிகமாக கொடுக்குது சார். இந்த நெல் ரகங்களை நம்ம வந்து முன்னோர்கள் மாதிரி காய வைத்து பக்குவப்படுத்தி அதை வந்து நம்ம மதிப்பு கூட்டி விற்கும்போது ஒரு நல்ல விலைக்கே விற்று கொடுக்குற அளவுக்கு நம்ம விவசாயிகளுக்கு உதவி பண்ணுறோம் சார். அதே நேரத்தில் வந்து இதை வந்து நம்ம அரிசியாகவும் ஆக்கி விற்பனை பண்ணி கொடுக்குறோம், நெல்லாகவும் விற்பனை பண்ணி கொடுக்குறோம். நுகர்வோர் வந்து தேடி வந்து இந்த நெல் கிடைக்குமா, இந்த அரிசி கிடைக்குமான்னு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு அதிகமாடியான சூழ்நிலையை உருவாயிருக்குங்க சார்.
ரொம்பவே சிறப்பு சார், ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை வந்து பொதுமக்களுக்கு கொடுத்தீங்க. இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த அளவு சார், தமிழ்நாட்டுல வந்து என்ன மாதிரியான பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து இருக்குது, இன்றைய காலகட்டத்துல அதனுடைய விளைச்சல் மற்றும் அதனுடைய விற்பனை சூழல்கள் வந்து எப்படி இருக்குது, அதை நீங்க என்ன மாதிரியா பாக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தாலுகாவிலையும் ஒரு புதிய ரகங்களை வந்து பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து அறிமுகப்படுத்தி அதை வந்து அந்தந்த மாவட்டம் அந்தந்த தாலுகாவில் நிறைய உற்பத்தி பண்றாங்க சார். இப்ப நம்ம பகுதியில வந்து அந்த தங்கச்சம்பா, கிச்சடி சம்பா, தூயமல்லி, சீரக சம்பா, காட்டியானம், கருப்பு கவுனி, இதெல்லாம் வந்து நம்ம பகுதியில நல்ல விளைச்சலையும் தருது. இதை வந்து வேறு மாநிலத்துக்கு வேறு மாவட்டத்துக்கு கூட மதிப்பு கூட்டி அனுப்புறாங்க. நம்ம வந்து அதை வந்து விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி அங்கே அது மாதிரி கொடுத்துட்றோம் சார். அது மாதிரி விற்பனைகளை அதிகப்படுத்தி கொடுக்குறோம். இது வந்து தமிழக அரசும் வந்து இப்போ வந்து இயற்கை வேளாண்மையில முன்னுரிமை கொடுத்து இந்த அரிசிகளை வந்து ஏற்றுமதி பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி இருக்கதா தகவல் வருதுங்க சார். அது பிறகு நம்ம ஃபாலோ பண்ணி அந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும் சார்.
ரொம்பவே சிறப்பான ஒரு தகவல் வந்து சொல்றீங்க சார். இப்ப இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்ல அந்த உரமுறை பொதுவாக எல்லா பயிர்களுக்கும் வந்து இப்ப நம்ம உரம் போடுறோம், பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் போடுறோம், அந்த வகையில இந்த பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு என்னென்ன மாதிரியான உரங்களை வந்து பயன்படுத்துறீங்க, அதை எந்த அளவுல பயன்படுத்தணும், அதோடைய காலமுறை, இப்ப ஒவ்வொரு உரத்திற்கும் எத்தனை கால இடைவெளி விடணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இப்ப வந்து நம்ம பாரம்பரிய ரகத்துக்கு நம்ம வந்து வயல்களை வந்து முதல்ல நம்ம நல்வழிப்படுத்தணும்னா முதல்ல வந்து நவதானியங்கள்ங்கிறத வந்து இந்த இப்ப வந்து சனப்பு, தக்கப்பூண்டு இது மாதிரி விதைக்கிறாங்க சார். அதை வந்து நம்ம வந்து அப்படி போகாம வந்து இப்ப இந்த கோடை உழவு சித்திரை மாத்தையில உழுதோடனே வந்து நவதானியம்னு சொல்றது 9 நமக்கிரகங்கள் மாதிரி 9 தானியங்கள் இருக்கு. இந்த 9 தானியங்களுக்குமே 9 வகையான சத்துக்கள் இருக்கு. இந்த சத்துக்கள் பயிர்களுக்கு முக்கியமான தேவை. இதை வந்து நம்ம மண்ணில் பயிர்களை விதைகளை வாங்கி 1 ஏக்கருக்கு 20 கிலோ வாங்கி விதைச்சிட்டோம்னா இது வந்து பயிராகி அதை வளர்த்து அதை மடக்கி நம்ம உழுதுட்டோம்னா மண் வந்து வளப்படும். அப்போ நம்ம அந்த மண்ணை வந்து உழுவும் போது பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு நெய் மாதிரியே மிதக்க ஆரம்பிக்கும் சார். அதை வந்து நம்ம வந்து இந்த வயல்களில் இது மாதிரி பண்ணும்போது எல்லா ரகங்களுக்குமே இது மாதிரி நம்ம வயலை வந்து நஞ்சை வந்து போக்கணும்னா, நம்ம இதுவரை இட்ட நஞ்சுகளை போக்கணும்னா, செயற்கையாக போட்ட உரங்களை போகணும், இந்த நவதானிய பயிர்களை வந்து விதைத்து உழுதோம்னா அந்த நஞ்சுகள் போக்கப்படும். அப்படி போக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பயிரிட்டோம்னா அந்த பயிர் நல்லா வளரும் சார். முதல்ல எடுத்தோடனே நம்ம வந்து இயற்கை டிஏபி அப்படிங்கிற நம்ம டிஏபி வந்து கவர்மெண்ட்லேருந்து 2000 ரூபா ஒரு மூட்டை கொடுக்குறாங்க. நம்ம இயற்கையாக டிஏபியை நம்ம உருவாக்கணும்னா கரெக்டாக ஆடி மாதம்தான் அந்த வந்து பனம்பழம் விழுகும். இந்த பனம்பழத்தையும் மாட்டு கோமாயத்தையும் சரி ஒரு 50 பழம் போட்டோம்னா ஒரு 10 லிட்டரு மாட்டு கோமாயத்தில் ஊற வச்சோம்னா மேங்கோ ஜூஸ் இருக்கு பாருங்களே அது மாதிரி வந்துடும். அந்த அது என்னன்னா காலையிலையும் சாயந்தரமும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ வந்து மேங்கோ ஜூஸ் மாதிரி வந்துடும். இதை எடுத்து 1 ஏக்கருக்கு ஒரு 10 லிட்டர் எடுத்து 3 கிலோ வெள்ளம், நாட்டு வெள்ளம், இதை வந்து பாகு காய்ச்சி அதில் ஊற்றி நம்ம வந்து தொழிலையும் தெளிக்கலாம், நடவு செஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே தெளிச்சிட்டோம்னா அந்த பயிருடைய வளர்ச்சி வந்து 2 மடங்கு, அந்த இலைகள்லாம் வந்து 2 மடங்கு அகலமாக இருக்கும். இதை வந்து மொதல் அடி உரமாக பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து மீனமிலம், முட்டை கரைசல் இது மாதிரி வந்து அந்த யூரியாவுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க சார். மீன் அமிலம் வந்து மீன் அமிலம்னா நம்ம வந்து பயிர்களில் கொடுக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்கள் வந்து நேரடியாக பயிர்கள் எடுத்து அதனுடைய வெளிப்பாடாக வரக்கூடிய உணவு தானியங்கள் அமினோ அமிலம் கிடைச்சி உடம்புக்கு போதிய சத்த அமினோ அமிலம் கிடைக்குது. அதே மாதிரி முட்டை கரைசல் நம்ம பயன்படுத்தும் போது யூரியாவே தேவையில்லை. அது எப்படிங்கன்னா முட்டை கரைசல்ங்கிறது வந்து 1 ஏக்கருக்கு 20 முட்டையை எடுத்துக்கிட்டு அதை வந்து அந்த முட்டையை ஒரு ஜாடியில் போட்டு அதுக்கு தேவையான எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு அந்த முட்டை முழுக விட்டோம்னா 15 நாள் செண்டு வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு லிக்யூடு கிடச்சிடும். அதை வந்து நம்ம வந்து பயிரில் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் வந்து மேலுரங்களாக பயன்படுத்தலாம். இதை எல்லாமே அமிர்த கரைசல், ஜீவாமிரதம், இதெல்லாம் மண்ணுக்கு ஜீவாமிரதம், மண்ணுக்கு ஜீவாமிரதங்கிறது முக்கியமானது. அந்த மண்ணுடைய உள்ள உயிர்களுக்கு ஜீவன் ஊட்ட மாதிரி நம்ம அந்த ஜீவாமிரதம் கொடுக்கும்போது அது ஜீவாமிரதத்துக்கு வந்து ஜானி, இது மாட்டு சாணம், வெள்ளம் இதுக்கெல்லாம் கலந்து ஒரு தானிய பயிர் இதோட சேர்த்து கலந்து தெளித்தோம்னா அதுவும் வந்து மண் வளமாகும். இதை இல்லாமல் நாங்கள் பூச்சிக்கு மேலாண்மைக்கு வந்து இஞ்சி பூண்டு கரைசல், மாடு திங்காத தலைகளை வந்து மூலிகை பூச்சி வரட்டின்னு மாடு திங்காத தலைகள் வந்து வேப்பந்தலை, நொச்சித்தலை, காட்டாமணக்கு இதுக்கெல்லாம் கலந்து நம்ம வந்து பயிர்களுக்கு தெளிக்கிறோம் சார். அதனால பூச்சி மேலாண்மை வரும். ஆனால் இந்த இயற்கையாக பாரம்பரிய பயிர்களுக்கு வந்து பூச்சி மேலாண்மை அதிகம் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், அதனால மருந்து தேவைப்படாது, தேவைப்படும் போது நம்ம தெளிச்சுக்கலாம் சார்.
சார் ரொம்பவே சிறப்பான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்துல நிறைய உணவு முறைகள் இருக்கும் பொழுது இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து நீங்க பயிரிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இந்த பாரம்பரிய நெல் ரகங்களால மனிதனுக்கு அவனுடைய உடலுக்கு எத்தகையான சத்துக்கள் இருக்கு, அதனால மனிதனுக்கு என்ன மாதிரியான பலன் சார் கிடைக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
பாரம்பரிய அரிசி நெல் ரகங்களுக்கு வந்து ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க சார். இதுல எடுத்தீங்கன்னா கருடன் சம்பான்னு சொல்லிட்டு, இந்த கருடன் சம்பா வந்து கருடனுக்கு வந்து பார்வை ஜாஸ்தி, அது வந்து பூமியில இருக்க சின்ன உயிரினங்களை கூட வந்து மேல இருந்து பறந்து வந்து தூக்கிட்டு போவோம். அது மாதிரி வந்து இந்த கருடன் சம்பா சாப்பிடும்போது கண் பார்வைகள் அதிகம். அதே மாதிரி மிளகின்னு ஒரு நெல் இருக்கு, நான் அது மேல சொன்னது மாதிரி, இந்த மிளகிங்கிறது வந்து இந்த நெல்ல வந்து மேல உமியை நீக்கிட்டோம்னா நாலு அறைகள் நாலு கோடு இருக்கும், நம்ம இதயம் வந்து நான்கு அறைகள். அதே மாதிரி மிளகில வந்து அந்த நாலு கோடு இருக்கிறதுனால அது நான்கு அறைகளால் உள்ளதுனால, முன்னொரு காலத்துல வந்து அரசர்கள் காலத்துல வந்து போர் வீரர்களுக்கு மட்டும் மிளகி கொடுத்தாங்களாம், அப்பதான் அவங்க வந்து அந்த இருதயம் வலுவாகவும் எதிர்த்து போடுறக்கூடிய தைரியமும் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி அந்த மிளகியை பயன்படுத்தி வந்துங்க. அதுக்கப்புறம் இன்சுலின் கோளாறாகாம இருக்கு, இன்சுலின் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்சுலினால நிறைய வியாதிகள் வர்றதுக்கான கருப்பு கவனியை சாப்பிட்றாங்க, இன்சுலினுடைய அளவு கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கருப்பு கவனி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மாப்பிளை சம்பா, இந்த இன்றைய உலகத்துல வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு மாப்பிளை சம்பா கொடுத்தா, பேரே வந்து மாப்பிளை சம்பா வந்து இனச்செல்கள் அதிகமா இருக்கிறதுக்காண்டி விந்தணுக்கள் அதிகமா இருக்கிறதுக்காண்டி அந்த மாப்பிளை சம்பா சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி சம்பா, நோய் எதிர்ப்பு சக்தி, கொத்தமல்லி போடுற மாதிரிங்க, அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல கூட்டுறதுக்காண்டி, அது கருத்தக்காருக்கு அருங்குருவைனா உடம்புல இருக்க நம்ம இதுவரையும் நஞ்சா என்னென்ன சாப்பிட்டுருக்கோமோ அதெல்லாம் நீக்கிறதுக்கு இந்த கருங்குருவை கருத்தக்காரை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது எல்லாமே வந்து இந்த தூயமல்லிங்கிறது ரத்த அளவுல ரத்த சர்க்கரைகளை குறைக்கிறது, அதே மாதிரி மாப்பிள்ள சம்பாவில ரத்த அளவு சர்க்கரையை குறைக்கிறது, இது மாதிரி எல்லாம் இருக்கு சார். நிறைய நெல் ரகங்களை நம்ம அந்த காளான் நமக்குல வந்து 72 வகையான தாது உப்புகள் உடம்பு மனித உடலுக்கு தேவை, அதுல வந்து மனிதனுக்கு தேவையான 42 வகையான தாது உப்புகள் வந்து காளான் நமக்குல இருக்கு. இந்த ரத்த சாலிங்கிறது இன்றைய உணவு பழக்க வழக்கத்தினால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரத்தங்கள் ஒழுங்கா பிரிய மாட்டேங்குதுன்னு மருத்துவ அறிக்கை தருது. இந்த ரத்த சாலிங்கிற நெல் பாத்தீங்கன்னா இளஞ்சி ஓப்புல இருக்கும் அரிசி, இந்த அரிசியை எடுத்து சாப்பிட்டுக்கிறவங்களுக்கு ரத்தம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து ரத்தத்தை அளவோடு பிரிச்சு கொடுக்குதுன்னு சொல்றாங்க சார். இது மாதிரி நிறைய நம்ம மாற்றங்களையும் பாக்குறோம், நம்ம கொடுத்து நிறைய பேருக்கு சரியா இருக்குங்க சார். புற்றுநோய் கூட இப்போ இந்த அரிசியில கொடுக்கும்போது, நம்ம கவுனியெல்லாம் கொடுக்கும்போது புற்றுநோய் முதல் 2 ஸ்டேஜை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கருப்பு கவுனியில வந்து ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. நாங்களும் கூட ஒரு பையன் யூரின் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு ஒரு 5 பையனுக்கு வந்து நாங்கள் கொடுத்தோம், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மாம்பட்டினி ஒரு கிராமத்தில் ஒரு 3 பையனுக்கு வந்து யூரின் வந்து பிளட்டாக வந்தது, மாப்பிள்ளை சம்பவம் கவுனியும் கொடுத்தான், 1.5 அவனுக்கு சரியாகி நார்மலாக இப்போ நல்லபடியாக அந்த பையன் இருக்கான். இது மாதிரி மருத்துவத்தில் வந்து இன்னும் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கினேன், காலை உணவு திட்டத்தில் வந்து நம்ம இன்றைய பாரம்பரிய இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து இன்றைய சமுதாயத்தை நம்ம மேற்கொண்டு நல்லா கொண்டாடணும். நம்மாழ்வாரையா சொன்னாரு, நம்ம தாத்தா பாட்டிகள் விட்டுட்டு போனதை வச்சு நம்மளுடைய உடல் சக்தியை நல்லா இருக்காங்க, ஆனா இனி வரும் தலைமுறைகள் அழிஞ்சு போயிடும், அதனாலதான் இந்த பாரம்பரிய இயற்கை வேளாண்மை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லினாரு. எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் நேராகவே அவர்கிட்ட நிறைய தடவை அறிமுகமாயிருக்க, ஒரு 5-6 அவர் கூடவே இருந்தேன். அதனால வந்து இந்த காலை உணவு திட்டத்துல வந்து இந்த இயற்கை விளையக்கூடிய அரிசி வகைகளை வந்து பயன்படுத்தினா நோயற்ற சமுதாயத்தை இந்த தமிழ்நாட்டில் தமிழக அரசு கொண்டாடலாங்கிறது என்னுடைய கோரிக்கையா வைக்கிறேன்.
சிறப்பான ஒரு தகவலை வந்து பொறுமையாகவும் அருமையாகவும் சொன்னீங்க. இப்ப என்ன அப்படின்னா, இன்றைய சூழல்ல அரிசியில பல ரகங்கள் இருக்கு, நீ விவசாயம் பண்றவங்க உங்களுக்கு தெரியாததில்ல, பல பிரிவுகள் இருக்கு. இப்ப அந்த பொதுமக்கள் வந்து பொதுமக்களுக்குமே நிறைய வந்து அரிசிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு உணவுகளுக்கும் ஒவ்வொரு விதமான அரிசிகளை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த காலகட்டத்திலையும் நீங்க இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறீங்க. இன்றைய சூழல்ல அதனுடைய தேவை வந்து இப்ப ஏன் சார் ஏற்பட்டிருக்கு, ஏன் வந்து இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை இன்றைய காலகட்டத்தில் நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறீங்க, அதுக்கு என்ன காரணம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
கண்டிப்பாக சார், இது நான் ரொம்ப இதை தான் நம்ம முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் ஒரு பெண்மணி வந்து 15 குழந்தைகள் 16 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். இளம் பெண்கள் வந்து ஒரு 2 குழந்தைகளை பெற்றுக்க முடியாத சூழ்நிலை, குழந்தை கர்ப்பமானோன்னே அங்கே போயிடாத அங்கே போயிடறான்னு தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை, என்னுடைய சின்ன வயசில் எங்களுடைய கூட பிறந்த சகோதரி வந்து 4 குழந்தைகளை வேலை பார்த்துட்டு வந்து எங்கள் வீட்டில் சாயந்தரமாக வந்து குழந்தை நார்மல் டெலிவரியில் வீட்டிலேயே பிறந்தாங்க. இப்போ இன்னைக்கு பாருங்கள், குழந்தை கருவில் உற்பத்தியானதுல இருந்து நம்ம குழந்தையை பெத்தெடுக்கிற வரையும் 500,000 செலவு பண்றோம். இதுவே ஒரு அரசியல் தான், இங்க வந்துதான் நம்ம மாற்றத்தை கொண்டாடணும். அதுக்கு இந்த பூங்காருன்னு ஒரு ரகம் இருக்கு, இயற்கையாவே வந்து உங்களுக்கு குழந்தை பிரசவத்துக்காண்டி இந்த அரிசியை நம்ம எடுத்திருக்கோம். அப்படிங்கிற சூழல்ல வந்து நம்ம வந்து இந்த இன்னைக்கு நீங்க அரிசியை வந்து இப்ப எல்லாருமே கடைகளில் போய் வாங்கிட்டு வரோம், அது ஒரு கிராமத்துல வந்து நாங்க அரிசிகளை வந்து ஒரு நாள் அவிச்சு மறுநாள் காய போட்டு ஆளாட்டி காய போட்டு அப்புறம் அரைப்பேன். ஆனா இன்றைக்கு என்ன பண்றாங்க தெரியுங்களா, மாடர்ன் ரைஸ் மில்னு சொல்லிட்டு 10 மூட்டை ஊற வைக்கிறாங்க. 10 மூட்டை ஊற வைக்கும் போது 10 கிலோ யூரியா போடுறாங்க. ஆல்ரெடி வந்து நிலத்திலேயே வந்து யூரியா போட்டு அந்த அரிசி நெல்லுல தானிய பயிர் மூலியமா தானியத்துக்கு வந்துருக்கு. அதுவே உடம்புக்கு கெடுதி. ஆனா இப்ப நெல் அவசரமா அரிசியை உற்பத்தி பண்றோம்னா ஒரே ஒரு மணி நேரத்துல அரிசியை உற்பத்தி பண்றாங்க. அப்போ வந்து அது நொதிக்கிறதுக்காண்டி யூரியா போடுறாங்க. இதெல்லாம் வந்து தவறான கொள்கையா, அந்த நெல்லுல அரிசி மூலியமா வந்து இது வந்து தவறா போயிருது. அதனால அரிசி இன்னைக்கு எந்த வெரைட்டி என்ன என்னென்ன வகைகள் அரிசி இருக்குன்னு இன்னைக்கு மக்கள்கிட்ட தெரியல. ஏதோ ஒரு அரிசி கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிட்றோம்னு வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால நோய் வாய்ப்பட்டு நிறைய கஷ்டத்தை கடைசி காலத்துல போய் நம்ம வந்து எப்ப என்னன்னு சொல்ல முடியாது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க அப்பத்தா எங்க சொந்தக்காரவங்க வந்து 98 வயசுல எல்லாரையும் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இறந்து போனாங்க. எல்லாரும் நான் சாக போறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இறந்த காலம் இருக்கு. ஆனா இப்ப வந்து எங்கெங்க ஒரு போரலக்குல கூட ஒரு திரும்பி வராத கூடிய சூழ்நிலையில என்ன எப்ப யாருக்கு என்னங்கிற தெரியாத ஒரு சூழ்நிலையில இறந்து போறான். அப்படியான இதுக்கு காரணம் நம்ம இன்னைக்கு அவசர உலகத்துல அவசரமான சாப்பாடு, அவசரமான நஞ்சான உணவு, எல்லாத்துலயுமே கலப்படம் இருக்கு சார். இந்த கலப்படத்துல இருந்து மாற்றம் வரணும்னா இயற்கை விவசாயத்தை எடுக்கணும். என்னென்ன அரிசினு தேடி போய் நம்ம உடம்புக்கு நம்ம என்னென்னத்தையே தேடி நம்ம அனுபவிக்கிறோம். அதுல வந்து நம்ம உடம்புக்கு நல்லதை சாப்பிடணும், நல்லதை உபயோகிக்கணும்னு மனசு வந்து திருப்தி படணும் சார். அதனால இன்றைய குழந்தைகளுக்கு நல்ல தரமான உணவுகளை வழங்கணும். அப்பதான் நம்ம நோயற்ற சமுதாயத்தையும் தரமான ஒரு பிள்ளைகளையும் நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து நிலைநிறுத்த முடியும். நீண்ட காலம் அந்த மனித சமுதாயத்தை வாழ வைக்கணும்னா இயற்கை விவசாயங்கிறது முக்கியம் சார்.
சிறப்பு சார், ரொம்பவே ஒரு அருமையான தகவலை வந்து ரொம்ப விளக்கமா வந்து சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்துல இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து பயன்படுத்த முறைகளை பத்தி சொல்றீங்க. இந்த இப்ப பொதுவா இப்ப நம்ம தற்காலிகமா பயன்படுத்துற அந்த நெல் தானிய உணவுகளுக்கும் நீங்க சொல்லக்கூடிய இந்த பாரம்பரிய நெல் ரகங்களுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்கு? நீங்க ஏன் இப்ப இருக்கக்கூடிய அரிசி முறைகளை அந்த நெல் ரகங்களை விட பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு ஏன் வலியுறுத்தி அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க? அதுக்கு என்ன காரணம், இதுக்கும் அதுக்கும் என்ன வேறுபாடு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இன்னைக்கு வந்து தூயமல்லி, தங்க சம்பா, கிச்சடி சம்பாவில் அந்த பொன்னி நெல் வெரைட்டியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு பல குணாதிசயங்களை கொண்ட நெல் ரகங்களை கொண்டு தான் ஒரு புதிய நெல் ரகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஒட்டுக்கட்டியே கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. அது வந்து உற்பத்தி மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கணும் அப்படின்னு பல குணாதிசயங்களை கொண்ட நெல் ரகங்களை கொண்டாந்து சேர்த்து இது ஒன்று வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும், இல்லை நோய் குறையும், இதை கொண்டாந்து இதில் சேர்க்க வேண்டியது. இது எப்படி பண்ணும்போது அதனுடைய பூர்வீகமான தன்மைகள்லாம் குறைஞ்சிருச்சு, சத்துக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நெல்லில் வந்து அதிகமாக இப்போ இருக்கிற ரகங்களில் வந்து மாவுச்சத்து தான் அதிகம் இருக்குங்கிறாங்க. அதனால வந்து உடம்புல போய் சாப்பிட்டோன்னே நம்ம உடம்புல இருந்து ஜீரணமாகி மாவுச்சத்து உடனே வெளியாயிருக்கு, நார்ச்சத்துக்கள் கம்மி. பாரம்பரிய நெல் ரகங்களில் நார்ச்சத்து எல்லா வகையான சத்துக்களும் அந்த பாரம்பரிய அரிசியில் இருக்குது. ஒவ்வொரு அரிசியிலையும் எடுத்துக்கிட்டீங்கனாவே எல்லாமே, இப்போ நான் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாவோ இதாவோ இல்லை, ஒரு கிராமத்தில் இருக்க சூழ்நிலையில் கிராம சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த அரிசிகளுக்கு வந்து நாங்கள் முத முதல்ல இதை விவசாயம் பண்ணி கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து இந்த நெல் ரகங்களை வாங்கிட்டு போய் இதை வந்து ஆராய்ச்சி பூர்வம் பார்க்கும்போது இது வித்தியாசமான ரிசல்ட் காமிச்சோன்னே அவங்க இயந்திரத்து மேலே சந்தேகப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. திருப்பி நம்ம இந்தியாவுடைய உணவு ஆராய்ச்சி கழகம் வந்து பெங்களூர்ல இருக்கு, அங்கே போய் பார்க்கும்போது அந்த பாரம்பரிய நெல் ரகங்களுக்குன்னு ஒரு புதிய அத்தியாயம் இருக்கு, இதை விட்டுறக்கூடாதுன்னு தான் சொல்லி இப்போ கூட புதுசா வந்து கருப்பு கோணியை வந்து ஏதோ ஒரு குணாதிசயத்தோட கண்டுபிடிச்சு அது வந்து உற்பத்தி பண்ணி ஒரு வெரைட்டியா வந்து நம்ம யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன இருந்தாலும் விவசாய கையில இருக்கணும் இந்த விதை உற்பத்தி, அவங்க ரைட்ஸை வந்து அந்த விதையினுடைய உற்பத்தி ரைட்ஸை வந்து விவசாய கையிலே கொடுக்கணுங்கிறத என்னுடைய கோரிக்கை. அப்பதான் அவங்க வந்து நோயற்ற சமுதாயத்துக்கான தரமான ஒரு சத்தோட கூடிய உணவு வகைகளை கொடுக்க முடியும். நம்ம புதிய ரகங்களை கண்டுபிடிக்கும் போது அதுகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் புதுசு புதுசா நோய் வருது. அதனாலதான் வந்து பாரம்பரிய நிலரங்களை விட்டுறக்கூடாது. நம்மளோட உயிரோட இருக்கும்போது அதையே தான் சொல்லுவார், பாரம்பரிய நிலரங்களை இழந்துடக்கூடாது அப்படின்னு தான். அவர் கன்னியாகுமரில இருந்து சென்னை வரையும் நடைப்பயணத்துலதான் அந்த மாப்பிளச்சம்மாங்கிறது நம்ம மாவட்டத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துல கந்தரவட்டையில இருந்து ஒரு ஐயா கொண்டாந்து கொடுத்தாங்க, அதை பெருசா சொல்லுவார். இந்த மாப்பிளச்சம்பாவை கொண்டாந்து கொடுத்ததை நான் பாராட்டுறேன். மாப்பிளச்சம்பா வந்து நீங்க வந்து ஒரு கை நரம்பு தளர்ச்சி வந்தவங்களுக்கு 100 நாள் எடுத்துக்கிட்டா அந்த நரம்பு தளர்ச்சி வந்து சரியாகும்னு நம்மளோட சொல்லிதான் இப்ப எல்லாருக்குமே இந்த மாப்பிள்ள சம்பா இப்ப எல்லாருமே கண்டினியூ பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்க தெரியப்படுத்திக்கிறேன்.
ரொம்பவே சிறப்பான தகவல் வந்து நீங்க இந்த நெல் ரகங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப பொதுமக்கள் வந்து பாரம்பரிய உணவுகளை வந்து இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை பயன்படுத்துறதுக்கு பின்னாடி இதுல இருந்து இதை மாறுறதுனால ஏதாவது இந்த மனிதனுடைய உடல்ல பக்க விளைவுகள்
புதிதாக பாதிப்புகளை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா, இல்லை பாரம்பரிய நெல் ரகங்களில் வந்து எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தாதா, அதை உடனடியாக நம்ம அந்த உணவு முறையை மாறிக்கலாமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
கண்டிப்பாக சார், இந்த பாரம்பரிய உணவு சாப்பிடும்போது எந்த உணவுக்கு கெடுதி கிடையாது சார், நல்லது தான் சார். ஜெரிமான சக்தி இல்லாமே நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. குடல் வளன் இருக்குது, பால் குட வளன்லாம் நெல் இருக்குது. பால் குட வளங்கிறது சின்ன குழந்தைகள் பிறந்தோடனே 6 மாதத்துல இந்த அரிசியை வந்து கஞ்சி ஆச்சு கொடுப்பாங்களாம். இந்த கஞ்சியை நம்ம பிள்ளைகளுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கண்டினியூ பண்ணினோம்னா கல்லை சாப்பிட்டாலும் சரிக்குமா. அப்படி வந்து பாரம்பரிய நெல் ரகங்களில் நிறைய விஷயங்கள் மறந்து போனதெல்லாம் நம்மளால் ஞாபகப்படுத்த முடியல சார், நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் முடியல. இது மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம், உடம்புக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது சார். நீங்கள் அந்த சிறுதானியம் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை எடுத்துக்கிட்டால் செரிமான சக்தி அதிகமாயிரும், உடல் நிலைகள்லாம் சீக்கிரம் செரிக்கும், உங்களுக்கு வந்து எந்த உவாதையும் வராது, நல்ல உடம்புல எனர்ஜி தெரியும். நம்மளுக்கே ஒரு மாசத்துலேயே தெரிஞ்சிடும் எல்லாமே. நம்ம அந்த பாரம்பரிய அரிசி சாப்பிட்டு போகிறோம் இப்போ விடாம அந்த ருசி டேஸ்ட்டு. 2வது விஷயம் வந்து செரிமானம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது மாற்றம் இருக்குங்கிறத அவங்க அந்த சாப்பிட்றவங்க உபயோகப்படுத்துறவங்க சொல்றாங்க. 2வது வந்து நல்ல எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நோய்கள் சில நோய்கள்லாம் சரியாயிருக்கு, அதனால இதை விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை வந்து கண்டினியூவாக வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க விலைகள் கொஞ்சம் கூட இருந்தாலும் கூட இதை வேணாம்னு விட்டுறாம விலைகளை வந்து அவங்க கூட இருக்குன்னு நினைக்காம இதை வாங்கி கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வர்றாங்க சார். இதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. அதுலேருந்து மாறும்போது நிறைய சாப்பிடலாம், நல்லா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நிறைய சாப்பிட்லாம். 2வது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இந்த சாப்பிடும்போது செரிமான சக்தி வர்றதுனால அவங்களுக்கு தூக்கம் போகாமல் அதெல்லாம் நல்லா இருக்குங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க சார்.
சிறப்பு சார், ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க. இப்ப நம்மளுடைய இந்த குறிப்பா இந்த புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில், நீங்க புதுக்கோட்டையில வந்து வசிக்கக்கூடிய ஒரு விவசாயி, நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்ல என்ன மாதிரியான நெல் ரகங்களை இது வரைக்கும் நம்ம பயிரிட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய இந்த புதுக்கோட்டை மாவட்ட வயல்வெளிகளில் எந்த மாதிரியான பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு அது ஏதுவானதா இருக்கு, இப்ப புதுசா செய்யக்கூடியவங்களுக்கு இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்ல நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்ட பகுதியுடைய விவசாயிகள் என்ன மாதிரி நெல் ரகங்கள்ல பயிரிட்டா அவங்களுக்கு வந்து அது லாபம் தரக்கூடியதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
கண்டிப்பான சார், அந்த நெல் ரகங்கள்ல வந்து எல்லாமே வந்து வருதுங்க சார். இப்ப நாங்க ஒரு 20 வகையான நெல் ரகங்களை பண்றோம், எல்லாமே நம்ம மண்ணுக்கு வருது. அதே நேரத்துல வந்து நம்ம நிறைய வந்து உற்பத்தியை பெருக்கணும்னா மாப்பிள்ளை சம்பா, தங்க சம்பா, சீரக சம்பா, தூயமல்லி, கிச்சடி சம்பா, இதெல்லாம் நல்ல உற்பத்தி வரும் சார். பூங்கார் நல்லா வர பூங்கார் வந்து நம்ம குடிமையான்மலை வேளாண்மை பண்ணிருக்கு சார். அங்கே வந்து பூங்கார் வந்து அபரிதமாக வில உற்பத்தி ஆகிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் தான் விதை கூட அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தேன், நல்லா வந்திருக்கு சார். அது பூங்கார் வருது. இது மாதிரி இந்த ரகங்கள் நல்லா வருது. அதே நேரத்தில் வந்து இப்போ புதிய ரகங்களை நம்ம பகுதியில் கொண்டாந்து கொடுக்குறோம். அவங்க உற்பத்தி பண்ணும்போது கொஞ்சம் முதல் வருஷங்கள் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அடுத்த வருஷம் அது கூட உற்பத்தி வந்துருங்க சார். புதுசாக வர்ற இளைஞர்களுக்கு நிறைய இளைஞர்கள் தான் மாறணும்னு இதில் வந்திருக்காங்க. அவங்க வந்து உடனே போய் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி மண்ணை கொஞ்சம் மாத்துறோம் சார். மண் எல்லாம் மலட்டுத்தன்மையாக போயிருக்கு. நம்ம போட்டிருக்க உரங்கள் மருந்துகள் அடிக்க போகும்போது மண் மலட்டுத்தன்மையாக இருக்குது. அந்த மலட்டுத்தன்மையை வந்து போக்கணும்னா நவதான பயிர்களை வந்து விதைத்து அதை வந்து உழவு செய்து பூக்கும் தருவாயில் மடக்கி உழுது அதை வந்து மண்ணை வளப்படுத்திட்டோம்னா எந்த பயிரும் எல்லா அளவுக்கும் வருது சார்.
ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை சொன்னீங்க. பெரும்பாலும் புதுக்கோட்டை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் வறட்சியான மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடும் பொழுது அதனுடைய அடிப்படையில நீர் ஆதாரம் அப்படிங்கிறது இன்றைய சூழல எப்படி சார் இருக்கு? இந்த புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து பயிரிடும் பொழுது அதனுடைய நீருடைய தேவை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அந்த நீரை பயன்படுத்தினா அந்த பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து இன்னும் நம்ம செழிப்பா வந்து பயிரிடலாம், அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இப்போ நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி சார். இது வந்து அந்த மண்ணை வளப்படுத்தும் போது மண் ஈரத்தன்மையத்தை காத்துக்கு சார். அது 2வது ஒரு விஷயம் வந்து நம்ம பகுதி வறட்சி தான். ஆனால் இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் வறட்சியில் சோர்ந்து போயிருந்தாலும் ஒரு மழை வந்தோடனே மறுபடியும் பச்சை உண்டாகி அது வந்து துளுத்து வந்து கண்டினியூவாக வளர்ந்து அப்புறம் வந்து பயிர் வந்து உள்ள நெல் விளைச்சல் தருது சார். வறட்சியை தாங்கக்கூடியது காய்ச்சலும் பாய்ச்சலுக்கும் உயர்ந்த ரகங்கள்லாம் இதில் இருக்குது. அதிகமான தண்ணி உள்ள பகுதிகளுக்கெல்லாம் இந்த காட்டியானா அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய புயல் மழை வெள்ளத்தெல்லாம் தாங்கி வளரக்கூடிய பயிர். ஏன்னா நம்ம அந்த புயல் காலத்துகள்லாம் அதை நம்ம பருவநிலைகளை பார்த்து அந்த எங்கே தண்ணி அதிகமாக இருக்கோ அங்கே பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து மாப்பிள்ளை சம்பாலாம் நல்ல வறட்சியான பகுதியில் வந்து நேரடி விதைப்பு கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி குறுகிய கால பயிர்களில் பூங்காறு இதெல்லாம் வந்து நல்ல வறட்சியில் தண்ணி காய்ச்சலும் பாய்ச்சலமாக கொண்டாடலாம் சார், அதுவும் நல்லா வரும். இந்த கவுனி அதே மாதிரி இந்த கிச்சடி சம்பா, தங்க சம்பா இதெல்லாம் கொஞ்சம் தீ வயல்களில் பண்ணோம்னா நல்லா வருது சார், எல்லாமே நல்லபடியா வருது. இந்த மேடு காடுகளுக்கு குறுகிய கால பயிர்களை பண்ணி நம்ம சீக்கிரமா அறுவடை பண்ணிக்கலாம் சார்.
சார், ரொம்பவே சிறப்பான ஒரு தகவல் வந்து சொன்னீங்க. இப்ப இந்த பாரம்பரிய நெல் ரகங்களுடைய இன்றைய காலகட்டத்திலுடைய விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் நம்ம வயல்களை வந்து உழுது பயிரிட்டு பண்ணாலும் நம்மளுடைய தேவைக்கு போக அதை விற்பனைக்கு தான் கொண்டு சொல்லுவோம். இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை விற்பனைக்கு போகும்போது அந்த பாரம்பரிய விற்பனைக்கு அந்த சந்தையிடல் அப்படிங்கிறது அதனுடைய தேவை எப்படி இருக்குது, பொதுமக்களை வந்து இதை விரும்பி வாங்குறாங்களா, அதனுடைய விலை நமக்கு அந்த விவசாயிகளுக்கு போதுமானதா திருப்திகரமா இருக்குதா, அதை எப்படி நம்ம மேலும் வளப்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
கண்டிப்பாக சார், இது வந்து நம்ம வந்து அரசும் கவனத்தில் எடுத்திருக்காங்க. இதை நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரியே இன்றைய காலை உணவு திட்டத்தில் வந்து இதை பயன்படுத்தினா அந்த இயற்கை விவசாயிகளை தச்செடுத்துடலாம். கண்டிப்பாக ஒரு பக்கம் சட்ட திட்டங்கள்லாம் வருது, அதில் வந்து உட்பட்டு இந்த இதை வந்து அரசு தான் கவனத்தில் கொள்ளணும். ரெண்டாவது வந்து கண்டிப்பாக விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணுறதை வாங்குற அளவுக்கு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வந்து கருப்பு கனி அபரிதமாக விளைஞ்சு விற்க முடியாத இருந்த சூழல் இப்போ வந்து கிடைக்காத அளவுக்கு அரிது நெல்லே கிடைக்கல அப்படி டிமாண்ட் வந்துருச்சு. அது மாதிரி இப்போ வந்து அந்த வருஷத்துக்கு வருஷம் நுகர்வோர் வந்து கூட்டிகிட்டு தான் சார் இருக்காங்க. அதனால வந்து எங்களால் கொடுக்க முடியல. அந்த தடவை கவுனிய நெல்லாம் வந்து கிடைக்காம அங்கங்கே அலைஞ்சிருக்கோம். இந்த வருஷம் பயிர் பண்ணியிருக்கேன், இப்போ எல்லாருமே நட்டுருக்காங்க. அறுவடைக்கு வந்தோடனே நல்ல விலைகள் அவர்கள் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் வந்து எல்லா பயிர்களுக்கும் எல்லா நெல் விளைச்சல் ஆனவுனே அதை எடுத்துக்கிற அளவுக்கு பக்குவப்படுத்தி நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கு போதிய விலை கொடுத்து எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படியே நம்ம இப்போ விற்க முடியல ஸ்டாக் பண்ணணும்னாலும் கூட இப்போ நம்ம வேளாண்மை கூட்டுறவு வேளாண்மையில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இடம் கூட கொடுக்குறாங்க. அங்கே வச்சு கூட அவங்கள அரசுமே விற்று கொடுக்குறாங்க, நல்ல விலைக்கு ஏலம் வச்சு கொடுக்குறாங்க. இப்போ சில விவசாயிகள் விளையிற நெல்லை வந்து இப்போ நான் விளைய வச்சேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கிட்ட நேரடியாக ஒரு 10 மூட்டை நெல் வேணும், இவர் இயற்கையாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்பு வந்து வாங்கிட்டு போகிறவுக்கும் நுகர்வோர்கள் ரெடியாக இருக்காங்க சார். அவங்க போய் மொத்தமாக ஒரு 10 மூட்டையாக அரைச்சி அரிசியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க சார்.
ரொம்பவே சிறப்பு சார், ரொம்பவே அருமையான ஒரு தகவலை வந்து சொல்றீங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு சரி, இந்த குறிப்பா அந்த பயிர் காப்பீடு அப்படிங்கறது வந்து நிறைய வங்கிகள் வந்து கொடுக்குறாங்க, நிறைய மானியங்களை கொடுக்குறாங்க, நிறைய கடனுதவிகள் அந்த மாதிரி கூட கொடுக்குறாங்க. இப்ப நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை பயன்படுத்தும் பொழுது அதுக்கு காப்பீட்டு திட்டங்கள் ஏதாவது இருக்கா, அதை நீங்க பயன்படுத்துறீங்களா? ரெண்டாவது, இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடுறதுக்கு வங்கிகள் ஏதாவது கடனுதவிகள் வந்து வழங்குறாங்களா, அதனுடைய பயன்களை நீங்க வந்து பெற்றிருக்கீங்களா, அதனுடைய செயல்பாடுகள் ஏதாவது இருக்கீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
கிராம நில அலுவலகத்தை சார்ந்த ஒரு 4-3 வில்லேஜ்களை எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்றவங்க எத்தனை ஏக்கர் பண்றாங்கன்னு நம்ம லிஸ்ட் கொடுத்து முதல் வருஷம் 12,000, மறு வருஷம் 10,000, மறு வருஷம் 8,000 வாங்கி கொடுத்தேன். அவங்க அந்த இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துறக்காண்டி ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க அரசு. அதே மாதிரி அவங்க கண்டினியூவாக பண்ண முடியல, இருந்தாலும் நம்ம அதை வச்சு மேற்கொண்டு நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு மக்களை வந்து நம்ம முன்னிலைப்படுத்தி அவங்க அந்த விவசாயத்தை இப்போ வந்து கூட்டிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. முதல்ல ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்கோம்னா ஒரு 2 ஏக்கர் இயற்கை விவசாயத்துக்கு வந்தாங்க. இப்போ முழுவதுமே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிட்டே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களே. அதே மாதிரி வந்து அரசு கடன் உதவிங்கிற காப்பீடுங்கிறது எல்லா பயிர்களுக்குமே கண்டினியூவாக பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இயற்கை விவசாயத்தில் பண்ணுற பயிர்களுக்கு காப்பீடு பண்ணிடுறான். அது வந்து இப்போ மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டால் காப்பீடு வந்து வழங்கிடுறாங்க. கடன் உதவிங்கிறது அவங்கவுங்க கூட்டுறவு சொசைட்டியில் போய் இப்போ நான் 1 ஏக்கர் பண்ணேன்னா அதுக்கு வந்து போய் விஓக்கிட்ட வந்து சிட்டா காப்பிகளை வந்து ரெடி பண்ணி சிட்டா அடங்கலை வாங்கி கொடுத்து 1 ஏக்கருக்கு 25,000 ரூபா கொடுக்குறாங்க. அதை வாங்கி அந்த பயிர்களை வளர்த்து நல்ல உற்பத்தி ஆடவுடனே அதை வந்து விற்பனை பண்ணி அந்த பயிர் கடனை போய் 6 மாதத்துக்கு வட்டி இல்லா கடனை செலுத்துறாங்க சார். அதுவும் அரசு சப்போர்ட் பண்றாங்க. ஆனால் இந்த இயற்கை விவசாயத்துக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து அந்த இதை வந்து மேம்படுத்தினா நல்லா இருக்கும்னு என்னுடைய ஒரு தாழ்வான வேண்டுகோளை வைக்கிறேன் அரசுக்கு. அதே நேரத்தில் வந்து இந்த இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பை வந்து ஒவ்வொரு பகுதியிலையுமே குழுவாக அமைச்சிருக்காங்க. இப்போ நாங்களும் ஒரு குழு அமைச்சு ஒரு 300 விவசாயிகளுக்கு வருஷ வருஷம் விதை நெல்களை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சைல்டு கேர் ஃபவுண்டேஷன் ஒன்று நான் உருவாக்கி அதன் மூலமாக ஒரு 300 விவசாயிகளுக்கு இலவசமாக ஆடி மாதம் 18ஆம் தேதி நாங்கள் விதை நெல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். அதுவும் ஒரு எங்கள் பகுதியில் வந்து அதனால வந்து இந்த விதை நெல்லை வந்து வருஷ வருஷம் நாங்களே பாதுகாத்து நாங்களே கொடுத்துக்கிட்டு வர்றோம் சார்.
சிறப்பு சார், ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தகவலை வந்து சொல்றீங்க. இப்ப இறுதியா இப்ப புதிதாக இப்ப நிறைய பேர் வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து இப்ப வேறு வேலைகளுக்கு போறதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து நீங்க விவசாயத்துக்கு திரும்புறாங்க. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடா இருக்குது. நிறைய இளைஞர்கள் வந்து விவசாயத்தை வந்து பலப்படுத்தணும், விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மாறிட்டாங்க. அது ரொம்பவே ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப புதிதாக வந்து இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து பயிரிடணும், புதிதா அந்த நிலத்தை வந்து வளப்படுத்தணும், பண்படுத்தணும், புதிதா நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து பொதுமக்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அந்த பின்பற்றக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை உங்களுடைய அனுபவத்துல வந்து சொல்றீங்க, அதை என்னென்ன மாதிரியான செஞ்சா அதை வந்து மேலும் சிறப்படையலாம் அப்படிங்கறத வந்து உங்களுடைய பார்வையில சொல்லுங்க சார்.
இதுல வந்து நான் முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணை வளப்படுத்துறதுக்கு நவதானியம் விதைக்கணும் சார், ஆர்வம் வேணும், மனசாட்சி தான் சார் இந்த இயற்கை விவசாயத்துல ஜெயிக்கும். ஏன்னா உடனே ஒரு பொருளை தயார் பண்ணி கொடுக்கறதுல என்ன நடக்குங்கிறத எல்லாரும் பாத்துருவாங்க. ஆனா நம்ம 6 மாசம் நம்ம வயல்ல இருக்கு நெல் பயிர், அப்ப நம்ம நஞ்ச தெளிக்கிறோமா என்னங்கிறது அந்த இது வந்து மனச்சாட்சி தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்மளவர் ஐயா சொன்னது என்னன்னா, இன்றைய விவசாயம் தொடர்ந்தால் விரைவில் அழியக்கூடிய இனம் மனித இனம், இந்த மனிதனத்தை காப்பாற்றணும்னா இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னு சொன்னார். இதை நம்ம கேட்டதோட 2 விஷயங்களை காட்டி நான் கேரளா பயணம் பண்ணினேன். அதுல ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காசர்கோடு மாவட்டத்தில் வந்து எண்டோசல்பான் தெளிச்சதுனால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அந்த மாவட்டத்தில் நாங்கள் எவ்வளோ பாதிப்புங்கிறத நேரடியாக நாங்கள் பார்வையிட்டோம். அது வந்து பெரிய நாங்கள் மனக்கவலையை உருவாச்சு. இந்த செயற்கை உரங்கள் மருந்துகள்னால எப்படி பாதிக்கப்படுது மனித இனம் அப்படிங்கிறதத்தான் நம்ம முன்னிறுத்தணும். இதை வச்சு தான் விவசாயிகள்டையும் இன்றைய தலைமுறையில் வர்ற இளைஞர்கள்ட்டையும் சொல்லி இப்படியெல்லாம் இருக்கு, நஞ்சான மருந்துன்னு சொல்லி தடை பண்ணுறாங்க அரசு. ஆனால் அது மீண்டும் வந்து ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு வந்துடுது. அதுலேருந்து நம்ம வந்து நஞ்சான மருந்து உரங்களை தொடக்கூடாதுங்கிற முடிவோடு தான் நான்லாம் வந்து 12 வருஷமா உரம் மருந்துகளை நான் அந்த பக்கமே போகிறதில்ல. இப்போ நம்ம கூட வர்ற விவசாயிகள்ட்டையும் அதை தான் சொல்கிறேன், நம்ம ஏன் செலவு பண்ணி விவசாயம் பண்ணணும், ஜீரோ பட்டில் நான் பாலேக்கர் சொல்லுவார் 0 பட்ஜெட் விவசாயம் பண்ணணும், அது மாதிரி நம்ம 0 பட் விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம ஆடு மாடோட எல்லாம் வச்சு அந்த குப்பைகளை பயன்படுத்தி அதுக்கு வர அப்புறம் இயற்கையாக மருந்துகள் எல்லாம் பஞ்சகாவியா மூலிகை பூச்சி வெரைட்டி மீன் அமிலம் முட்டை கரைசல் இது மாதிரி எல்லாமே நம்ம தயார் பண்ணலாமே அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த விவசாயிகள்கிட்ட சொல்லி இந்த பசங்களெல்லாம் புதுசாக வர்ற இளைஞர்கள் நல்லா தீவிரமாக அந்த விவசாயங்களை நல்லா மேற்கொண்டு வர்றாங்க. அவங்க வந்து வாழ்க்கையில் ஒளி முன்னேற்றமாக கொண்டாடணும். இந்த விவசாயம் வந்து நம்மளால வரைய சொன்னார், 10 வருஷத்துல விவசாயம் வந்து நலிவடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் இன்றைக்கி பார்க்கும்போது ஒவ்வொரு துறையிலையுமே மேம்பட்டுக்கிட்டு போனாலும் விவசாயத்துறை நலிவடைஞ்சுக்கிட்டே தான் வரும். அதனுடைய தாக்கம் வந்து பாருங்க, இந்த வருஷம் வந்து தக்காளி 200 ரூபாய்க்கு விற்று, அப்போ வந்து 100 ரூபாய்க்கு கம்மியாக கொடுத்தாங்க. ஒரு 60 ரூபாய்க்கு சொசைட்டியில் விற்பனை சொசைட்டி விற்பனை கூடத்திலே கொடுத்தாங்க. அப்போ வந்து இப்போ மறுபடியும் இந்த 7 ரூபாய் 8 ரூபாய்க்கும் உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் வந்து ரோட்டில் கொட்டுறாங்க. அப்போ வந்து அந்த விவசாயிகளை வந்து தாக்கு பிடிக்கணும். நம்ம வந்து அரசு வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது, விவசாயிகள் வந்து குறைவாக வந்து விளைவிக்கும் போது அதை வந்து அரசு நிர்ணயம் பண்ணி அவங்கள தாக்கு பிடிச்சாவே எப்பொழுதுமே ஒரு சீரான விலையில வச்சுக்க முடியும். ஏன்னா உலகுக்கு சோறு போற உலகத்துல வந்து கடவுள் வந்து ஒரு இயற்கையை வந்து மனிதனை படைச்சிருக்கு. அந்த இயற்கையால் படைக்கப்பட்ட மனித உயிர்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு போடுறேன் விவசாயி. அதுலேயே எனக்கு பெருமைதான், அதுலயே ஒரு சந்தோஷமான ஒரு நெகிழ்ச்சியான விஷயத்தை நாங்கள் சந்திக்கிறோம். விவசாயிகளாக இருக்கக்கூடிய என் கூட இப்போ இந்த உலகத்தில் விவசாய பிறந்த அனைவருக்கும் அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் விவசாயியாக இருந்தது. அதனால வந்து விவசாயிகளை வந்து தாக்கு பிடிக்கணும். விவசாயத்தை மேற்கொண்டு இன்றைய தலைமுறைகள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம இப்போ யூடியூப் ஃபேஸ்புக் இதுலலாம் போய் பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வழிகாட்டியாக அரசு சப்போர்ட் பண்ணணும். உணவை வந்து நுகர்வோர் வந்து வாங்கி சாப்பிட்றத வந்து இந்த மாதிரி புதிதாக வர்ற ஃபேஸ்புக்கு இது ட்விட்டர்லலாம் போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட வந்து நேரடியாக தரகர் இல்லாமல் வாங்கி புதிதாக வர்ற இளைஞர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் விளக்கேற்றி வச்சோம்னா அவங்க அந்த விவசாயத்தை தொடருவாங்க, நம்மளும் அந்த விவசாயத்தில் வந்து புதிய புதிய இளைஞர்களை உருவாக்க முடியுங்கிறதை நான் தெரியப்படுத்திக்கிறேன்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க ஐயா, உங்களுடைய தகவல்களுக்கு வந்து மிகவும் அருமையாக இருந்தது. உண்மையிலுமே உங்களுடைய அந்த விவசாயம் தொடர்புடைய அந்த நெல்லை பற்றின பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றி அதனுடைய ஒவ்வொரு தகவல்களை பற்றி உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ரொம்ப விரிவாகவும் ரொம்ப விளக்கமாகவும் நம்மளுடைய பொதுமக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப உங்களுடைய கேள்விகள் விரிவாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. புதுகை பண்பலை 91.2 நேர்கள் சார்பாகவும் புதுக்கோட்டை மாவட்ட பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ஐயா.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிரிடும் முறைகளும் பயன்களும் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வயலோக வட்டம் அகரப்பட்டி கிராமம் இயற்கை விவசாயி திரு கி முத்தையா அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்றும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.